بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبيكوريا سخوذر خلي دائمار خلي سخوذر خلي. السلام عليكم ورحمة الله وبركاته. نام سنر وارم إردي آنها இந்த தொடரில் 52வதாக நாம் பார்த்தது அண்டை வீட்டார்கள், அண்டை அயலவர்களை நோவினை செய்தல் என்பது பெரும் பாவங்களுக்குரிய ஒன்று என்பதை நாம் விளக்கினோம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய பகுதிகள் என்னவென்றால், நாம் அதிகம் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்குரிய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு மாற்றமான நிலை என்பது கடுமையான நிலை அப்படின்பது தான். உதாரணமாக பெற்றோர்களுக்கு நாம் அதிகம் கடமைப்பட்டவர்கள், அதேபோன்று இரத்த உறவினர்கள் என்பவர்களுக்கு அதிகம் கடமைப்பட்டவர்கள், அதேபோன்று அண்டை அயலவர்கள் என்பவர்களுக்கு நாம் அதிகம் கடமைப்பட்டவர்கள். இப்படி இந்த கடமைப்பட்டவர்களுக்குரிய இந்த முக்கியத்துவத்தை இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது. இவர்களுக்குரிய கடமைகளை செய்யாமல் நாம் அவர்களை துன்புறுத்தும் போது, நோவினை செய்யும் போது அது ஒரு பெரும் பாவமாக அது மாறுகிறது. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று இன்று நாம் 53வதாக இன்று நாம் பார்க்க போவது, அதாவது முஸ்லீம்களை நோவினை செய்தல். இப்போ நாம் சென்ற வாரம் பார்த்த தலைப்புகள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது அண்டை அயலவர்கள், அதேபோன்று தனக்கு கீழ் தனது பராமரிப்புக்கு கீழ் வரக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் அவரது மனைவி, அவருடைய பணியாட்கள், அவருடைய வேலையாட்கள், அதேபோன்று அவருக்கு கீழுள்ளவைகள், இவற்றுக்கு செய்யக்கூடிய அந்த நோவினைகள், அந்த பகுதியை பார்த்தோம். அப்போ இன்று நாம் அதிலே பார்ப்பது முஸ்லீம்களை துன்புறுத்தல், நோவினை செய்தல் என்பதும் பெரும்பாவங்களில் ஒன்றாகும். இந்த விஷயத்திலும் நாம் அலட்சியமாக இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்துடைய 58வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன யுஸூனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு ஃபக்கத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா. அதாவது மூமினான ஆண்கள், மூமினான பெண்களை எவர்கள் நோவினை செய்வார்களோ, அவர்கள் செய்யாத ஒன்றுக்காக, அவர்கள் செய்யாத ஒரு விடயத்துக்காக எவர்கள் அவர்களை நோவினை செய்வார்களோ, அவர்கள் தெளிவான அபாண்டத்தையும், அதேபோன்று அவர்கள் தெளிவான பாவத்தையும் சுமந்து கொண்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே நாம் இந்த விஷயத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே மூமின்களை நாம் துன்புறுத்துவது, அவர்களை தொல்லைக்குள்ளாக்குவது என்பது நம் மூலமாக நிகழ்ந்துவிடக்கூடாது. அதை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். அவர்கள் அதாவது தெளிவாக எதை சுமந்தவர்கள் என்று சொன்னால் அவாண்டத்தை சுமந்தவர்கள், அதேபோன்று தெளிவான பாவத்தை சுமந்தவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதேபோன்று நீங்கள் சூரத்துல் ஹுஜராத்துடைய 11வது வசனமாக நீங்கள் பார்க்கலாம், யா ஐயுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, இறை விசுவாசிகளே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், உங்களில் ஒரு சாரார் இன்னொரு சாராரை என்ன செய்யாதீர்கள், இழிவுபடுத்தாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இழிவுபடுத்தப்படுபவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா பெண்களுக்கும் சொல்கிறான், பெண்களில் ஒரு சாரார் இன்னும் ஒரு சாராரை ஏளனப்படுத்தக்கூடாது, இழிவுபடுத்தாதீர்கள். அப்படி ஏளனப்படுத்தப்படுபவர்கள், இழிவுக்குள்ளாக்கப்படுபவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். அதே போன்று நீங்கள் அவர்களை பட்டப்பெயர்களை கொண்டு அவர்களை அழைக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இப்படியான சில இந்த சமூக உறவுகளில் பேணப்பட வேண்டிய ஒரு உன்னதமான சில ஒழுங்குகளை இங்கே சொல்லித்தருகிறான். எனவே நாம் பிறரை வந்து தரக்குறைவாக பார்ப்பது, அவர்களை இழிவுபடுத்துவது, இந்த மோசமான இந்த பண்புகள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் வந்து யாரை இழிவாக நினைக்கிறீங்களோ அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். அதான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்வது, அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். எனவே இந்த பகுதி நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்கும் உயர்வுக்கும் அளவுகோல் தக்வா, இறையச்சம். அப்போ தக்வா இறையச்சம் என்பது எந்த அளவு ஒருவருக்குள் இருக்கிறதோ அந்த அளவு அவர் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர், அல்லாஹ்விடத்தில் உயர்வானவர். அப்ப எனவே இந்த உயர்வும் சிறப்பும் நாம் வேறு அளவுகோள்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கலாம், நமது பார்வைகள் வேறாக இருக்கலாம். ஆனால் நாம் குர்ஆன் சுன்னாவுடைய பார்வை என்ன, குர்ஆன் சுன்னா என்ன சொல்லி தருகிறது அப்படி என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் பிறருடைய உள்ளங்களை துன்புறுத்தக்கூடிய விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்துவது இதை நாம் முழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிறரை நோவினை செய்தல் என்பது இங்கே பெரும் பாவத்தில் தான் பட்டியலிடப்படுகிறது. சில பொழுதுகளில் நாம் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள், அந்த வார்த்தையின் மூலம் நமக்கு நன்றாக தெரியும் அவருடைய உள்ளம் புண்படும், அவருடைய உள்ளம் புண்படும் என்று தெரிந்தால் அந்த வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்தக்கூடாது, அப்படியான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் சிலருடைய நிலை எப்படி இருக்குது என்று சொன்னால், அதாவது என்ன வார்த்தைகளை சொன்னால் அந்த உள்ளங்கள் புண்படுமோ அந்த வார்த்தைகளையே பேசுவார்கள், அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்கள். அப்போ இந்த பண்பு நம்மிடம், என்ன ஒரு மூமினுடைய உள்ளம் எனது ஒரு வார்த்தையால் புண்படுகிறது என்றால் நான் என்னை அந்த நிலையை விட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நீங்கள் பார்க்கலாம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி பல தடவை கேட்டிருக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அவர்களை அவர்கள் என்ன வார்த்தைகளை சொன்னார்கள் என்றால் கருப்பியின் மகன் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை புண்படுத்தியது, அவருடைய உள்ளத்தில் ஒரு வேதனையை உருவாக்கியது. அப்போ இதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தி செல்கிறது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையினுடைய அந்த தாக்கத்தை, அவருடைய உள்ளம் புண்பட்ட அந்த வேதனையை உணர்ந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை தான் எச்சரிக்கிறார்கள், உம்மிடம் இன்னும் ஜாஹிலியத் இருக்கிறது, அறியாமை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த வார்த்தை என்பது அவருடைய உள்ளத்தை என்ன செய்கிறது, அங்கு புண்படுத்துகிறது. நபி அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறார்கள் என்றால் உம்மிடம் ஜாஹிலியத் இருக்கிறது. அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, நாம் நமது இந்த நாவுடைய விஷயம், நமது செயல்பாடுகள், நமது சில அசைவுகள், நமது சில அசைவுகள் சைகைகளின் காரணத்தால் ஒருவருடைய உள்ளம் புண்படுமாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடாது. நமது சில அசைவுகள் சைகைகள் கூட ஒருவருடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தும் என்றால் அதை கூட ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அந்த அடிப்படையிலே நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், மற்றொரு மூமினை, ஒரு சகோதரனை அவனுடைய உள்ளம் புண்படுகின்ற விதத்தில், அவனை நோவினை செய்கின்ற விதத்தில் எனது எந்த ஒரு செயல்பாடும் அமைந்துவிடக் கூடாது. இதை இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த பகுதியை கவனிக்குது என்று சொன்னால், நீங்க எடுத்து பார்க்கலாம். அதாவது இபாதத்துகள், இப்ப வணக்க வழிபாடுகள், அந்த வணக்க வழிபாடுகளில் உள்ள ஆர்வத்தின் காரணத்தால் கூட இது நிகழக்கூடாது என்று மார்க்கம் விரும்புகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பரிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது, தாமதமாக வரக்கூடிய ஒருவர், பள்ளிக்குள் நுழைகின்ற ஒருவர், மக்களுடைய பிடரிகளை எல்லாம் கடந்து முன்னால் வருகிறார். அவருடைய ஆர்வம் என்ன? முன் சஃபுக்கு வர வேண்டும், அதனுடைய சிறப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆர்வம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எச்சரிக்கிறாங்க என்று சொன்னா, நீர் அதே இடத்தில் அமருவீராக, உட்காருவீராக, நீர் ஏனைய மக்களை துன்புறுத்தி விட்டீர் என்று சொல்றாங்க. பிடரிகளை, அவங்க பிடரிகள் ஏறி அவர்களை அப்படி விலக்கி வருவது என்பது அவர்களை நீர் தொல்லைக்குள்ளாக்கி விட்டீர், அவர்களை சிரமத்துக்குள்ளாக்கி விட்டீர், எனவே அதே இடத்தில் அமருவீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ். அப்ப இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுல கவனமாக இருக்கிறாங்க என்று சொன்னால், இபாதத்தை செய்கின்றோம், இபாதத்துக்காக நாம் என்ன செய்கிறோம், வேகமாக விரைந்து வருகின்றோம் என்ற அந்த பகுதியில் கூட என்ன செய்யக்கூடாது, பிறரை துன்புறுத்தக்கூடாது, பிறருக்கு நோவினை வந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உமரே, நீர் ஒரு பலமிக்க மனிதர், இன்னக ரஜுலும் கவி, நீர் ஒரு பலமிக்க மனிதர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, ஹஜருல் அஸ்வத் அதை முத்தமிடுகின்ற போது பிறரை நோவினை செய்துவிடக் கூடாது என்று சொல்கிறார்கள். அது எவ்வளவு ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு செயல். ஆனாலும் அந்த இடத்தில் கூட என்ன செய்யக்கூடாது, அந்த இபாதத்தை நாம் செய்ய போகிறோம் என்ற அந்த அடிப்படையிலே பிறரை துன்புறுத்துவது, பிறரை நோவினை செய்வது என்பது வந்து விடக்கூடாது. உதாரணமாக பார்க்கிறோம், இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு போன்றவைகள், பூண்டு போன்றவைகளை, அதாவது பச்சையாக சாப்பிட்டு விட்டு மஸ்ஜிதுக்கு வருவதற்கு தடுக்கிறார்கள் என்றால், இதன் மூலம் கூட பிற முஸ்லீம்கள், அவருக்கு பக்கத்தில் தொழுபவர்கள் என்ன செய்கிறார்கள், நோவினை அடைவார்கள், அவர்களுக்கு நோவினை ஏற்படுகிறது. அதனால் ரசூலுல்லாஹ் அவங்க மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதை சொல்கிறார்கள், அதை ஆர்வப்படுத்துகிறார்கள். ஆனால் ஜமாத்துக்கு கூட வரக்கூடாது என்று தடுக்கிறாங்க. எங்க? பிற முஸ்லிமுக்கு ஒரு நோவினை வரும்போது, அவனுடைய சகோதரனுக்கு ஒரு நோவினை வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது, அவர் தனது வீட்டிலே அமர்ந்து கொள்ளட்டும். இந்த செய்திகளை நாங்கள் படித்திருக்கிறோமா இல்லையா? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள், அப்ப இபாதத் வணக்கம் என்ற பகுதியில் கூட என்ன செய்யக்கூடாது, பிறரை நோவினை செய்தல் என்பது வரக்கூடாது என்றால், அப்ப மற்ற நமது உலக விஷயங்கள், உலக காரியங்கள், அப்ப இதிலெல்லாம் நாங்க என்ன செய்யறது, அப்ப நாம் நமது நிகழ்வுகள் இதிலெல்லாம் பிறரை துன்புறுத்தக்கூடிய விதத்தில், பிறரை நாம் நோவினை செய்யக்கூடிய விதத்தில் எமது எந்த ஒரு செயல்பாடும் அமையக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈமானுடைய அதாவது மிகவும் தாழ்ந்த கிளை என்று அவர்கள் எதை சொன்னார்கள், மக்களுக்கு தொல்லை கொடுப்பவற்றை எவர்கள் பாதைகள் இருந்து அகற்றுவார்களோ, மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவைகளை எவர்கள் பாதைகள் இருந்து அகற்றுவார்களோ, அது ஈமானுடைய மிக தாழ்ந்த பகுதி, மிக குறைந்த பகுதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஈமான் என்று சொல்கிறார்கள். இது என்னது? ஈமான். அப்ப தொல்லை தருவக்கூடியவற்றை அகற்றுவது. உங்களுக்கு தெரியும், அதாவது பாதையிலே மக்களுக்கு தொல்லை கொடுத்த மரத்தினுடைய ஒரு கிளையை ஒருவர் அகற்றியதன் காரணத்தால் அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தில் காணுகிறார்கள். அவர் சுவர்க்கத்தில் இருக்கிறார். அப்ப மக்களுக்கு தொல்லை கொடுத்த ஒன்றை அவர் அகற்றுகிறார். இதுதான் அவர் செய்த அமல், அவர் செய்த வணக்கம். அப்ப கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப இப்படி ஒரு பகுதியை இஸ்லாம் ஆர்வப்படுத்தும் போது, இதற்கு இவ்வளவு சிறப்புகளை சொல்லும் போது, அப்ப நாங்கள் அதற்கு நேர்மாற்றமாக மக்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களாக, மக்களுக்கு சிரமம் கொடுப்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு நமது செயல்பாடுகள் நாம் என்ன செய்யணும், அவற்றை முழுமையாக அந்த நிலைகளிலிருந்து நாம் எம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நமது நாவு, நமது செயல்பாடுகள், நமது அசைவுகள், இந்த இதிலும் பிற முஸ்லீம்களுக்கு நோவினை வராமல் எம்மை நாம் காத்துக்கொள்வது என்பது ஈமானுடைய முக்கியமான ஒரு பகுதி. அதே போன்று என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் மோசமான மனிதர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதிலே சொல்கிறார்கள், அதாவது எவனுடைய அந்த துன்புறுத்தல்கள், இந்த துன்புறுத்தல்களிலிருந்து யார் வந்து அச்சமற்றவர்களாக இருக்கவில்லையோ, இவங்க வந்து யார் என்றால் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மோசமானவர்கள், மோசமான மனிதர்கள். இப்போ நாங்கள் பார்க்குறோம் சில மனிதர்களை சொன்னாலே என்னது, இவர் இடையூறு தரக்கூடியவர், தொல்லை தரக்கூடியவர், இவர் என்ன செய்வார், இவருடைய பேச்சு தொல்லை தரக்கூடியது, அப்படியான மக்களை கண்டாலே சிலர் விரும்ப மாட்டாங்க, அந்த மக்களை விட்டு விலகுவார்கள். ஏன், அவங்களோட பேச்சு தொல்லை, அவர்களுடைய செயல்பாடுகள் தொல்லை, நோவினை தரும். அப்போ இப்படி யார் ஒரு மனிதர் இப்படி செயல்படுவாரோ இவர் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமானவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லீமுடைய மானம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய இரத்தம், இந்த அனைத்தும் புனிதமானவைகள். இது அல்லாஹு தாலா எப்படி மக்காவை, அதே போன்று துல்ஹஜ் மாதத்தை, அந்த துல்ஹஜ் மாதத்துடைய அந்த யோமு நகர் என்ற அந்த நாளை எப்படி அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிறானோ அது போன்று இவைகள் புனிதமானவைகள். எனவே இந்த புனிதத்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து சொல்கிறார், அதாவது இன்ன ஃபுலானா துஸல்லில் லைல் வ தஸூமுன் நஹார், ஒரு பெண் அவர் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறாள், பகல் முழுவதும் நோன்பு இருக்கிறாள், ஆனால் தனது நாவினால் அண்டை அயலவர்களை துன்புறுத்துகிறார் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அவளிடத்தில் எந்த நன்மையும் இல்லை, அவள் நரகத்தில் தான் இருப்பாள் என்று சொன்னார்கள். இதை நாம் அகமது போன்ற கிரந்தங்களில் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி இந்த துன்புறுத்தல், நோவினை செய்தல் என்பது நமக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று வரும்போது அது கூடுதல் பயங்கரமாக இருக்கும். உதாரணமாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று பெற்றோர்கள் அதிகம் கடமைப்பட்டவர்கள், இரத்த உறவினர்கள் அதிகம் கடமைப்பட்டவர்கள், அண்டை அயலவர்கள் அதிகம் கடமைப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய விஷயத்தில் இந்த நோவினை நிகழும் போது இதனுடைய பாவம் என்பது பல மடங்கு அதிகரிக்கிறது. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பகுதி என்பது நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அதாவது குஃபுர், காஃபிர் என்று சொல்லியோ அல்லது அல்லாஹ்வுடைய எதிரியே என்று அழைத்தால், அவர் உண்மையில் அந்த பேருக்கு தகுதியுடையவராக இல்லை என்றால் அது இவர் பக்கம் திரும்பிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமிலே பார்க்கலாம். அப்ப இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துறது முனாஃபிக், நயவஞ்சகன், சிலர் எடுத்து பார்க்கல, நீங்க அவசரமா என்ன செய்வாங்க, இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் இல்லைங்கச்சா. அப்ப இதெல்லாம் என்னது, அவனோட உள்ளங்களை துன்புறுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த வார்த்தைகள்ல நாங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உரையிலே சொல்கிறார்கள், யாரை அழைக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நாவினால் ஈமான் கொண்டு உள்ளத்தால் ஈமான் கொள்ளாத மக்களே என்று அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், மக்களுடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று சொல்கிறார்கள். மக்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த நாடினால் நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய நடுப்பகுதி மத்திய பகுதியில் யாரும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையிலும் அல்லாஹ் கேவலப்படுத்துவான் அப்படி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்ப எனவே அன்பிக்குரியவர்களே, அப்ப பிறரை வந்து இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது என்பதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், சில பொழுதுகளில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள், நாம் வெளிப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் மிகப்பெரிய தாக்கத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி அது ஒரு மிகப்பெரிய கவலை அவருக்குள் உருவாக்குது என்று சொன்னால், அப்போ இப்படியான வார்த்தைகள் விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய இரவிலே ஒரு கூட்டத்தார் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய நெஞ்சு பகுதியையும் என்ன செய்கிறார்கள், அந்த கூரிய நகங்களால் அப்படியே கிழித்து கீறி கிழித்துக் கொள்கிறார்கள். அப்போது இப்படி இவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களை பற்றி கேட்கின்ற போது சொல்கிறார்கள், இவர்கள் தான் மக்களுடைய கண்ணியம், மக்களுடைய கௌரவம், மக்களுடைய மானம், இதில் தலை போட்டவர்கள், இதில் விளையாடியவர்கள், அதற்குள் புகுந்தவர்கள், அவர்களுடைய மாமிசங்களை உண்டவர்கள் என்ற செய்தியை நீங்கள் அபூதாவுத் அகமது போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம். எனவே இப்படியான எச்சரிக்கைகள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கைகளை இந்த உம்மத்துக்கு சொல்கிறார்கள் என்றால், இந்த நிலைகளிலிருந்து நாம் எம்மை காத்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, சிலர் நமது விஷயங்கள்ல வரம்பு மீறுவாங்க. சில பொழுதுகள்ல என்ன செய்வாங்க, எமது விடயங்களில் வரம்பு மீறும் போதும் நாம் நிதானம் இழந்து விடக்கூடாது. இதில் என்ன செய்யக்கூடாது, நாம் நிதானம் இழந்து விடாமல் இதில் இருக்க வேண்டும். ஏன்னா சில பொழுதுகளை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்போ நமது விஷயங்களில் சிலவங்க என்ன செய்வாங்க, வரம்பு மீறுவாங்க. நமது உரிமை, நமது மானம், நமது தனிப்பட்ட வாழ்க்கை, அப்போ இதிலெல்லாம் சிலவங்க வரம்பு மீறும் போது நமக்கு கோபம் வரும் இல்லையா. கோபம் வந்து என்ன செய்வோம், நாமும் அவர்களுடைய விஷயத்தில் வரம்பு மீற ஆரம்பிப்போம். சில பொழுதுகளில் அது அளவு கடந்து போகும். அளவு கடந்தெல்லாம் போகக்கூடாது, அளவு கடந்து போகக்கூடாதுன்னு அல்லாஹு தஆலா மறுமையில் அனைத்தையும் அளவோடு அங்கே நிறுப்பான். எல்லாம் என்னது, அங்கே வாகீமுல் வஸ்ன பில் கிஸ், நீதியாக அனைத்தும் நிறுக்கப்படும். மறுமையில் நீதியாக அல்லாஹ் நிறுத்தித்தான் அங்கே தீர்ப்பளிப்பான். அப்ப எனவே நமது விஷயத்தில் சிலர் வரம்பு மீறும் போது நாம் மன்னித்தால் அது உயர்ந்த பண்பு, மன்னித்தால் அது உயர்ந்த பண்பு. சில பொழுதுகளில் நாம் வரம்பு மீறலாம், அதே அளவுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, ஆனால் அதை கடந்து அதை தாண்டி சென்று விடக்கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஏன்னா நாம் வாழக்கூடிய இந்த நவீன உலகத்தில், அதாவது சமூக வலைதளங்கள் எல்லாம் என்னது நிறைய நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். சில பொழுதுகள் என்னது, கோபத்தின் காரணத்தால் அவர் என்ன செஞ்சிருவாரு, சில வார்த்தைகளை எழுதி அவரை பரப்புவாருன்னா அது உலகம் முழுக்க அது போகும், அப்படிதானே. அதை திருப்பி எடுக்க முடியாது, அந்த வார்த்தைகள் என்ன செய்ய முடியாது, திருப்பி எடுக்க முடியாது. அவர் அந்த கோபத்தில் செய்யலாம், ஆனால் திருப்பி எடுக்க முடியுமா, அதை முடியாது. மறுமையில் என்ன செய்யப்படும், ரப்பின் முன்னால் அவர் நிச்சயமாக நிறுத்தப்படுவார், நிறுத்தப்பட்டு அங்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இல்லையா. அப்ப எனவே இந்த மாதிரியான பகுதிகள், தனிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய மானம், அவர்களுடைய மரியாதை, அப்ப இது போன்ற பகுதிகளில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இந்த பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இதிலே இன்னும் ஒன்று ஒரு தலைப்பாக, அதாவது 54வதாக போடப்படுது, இதே தலைப்போடு சம்பந்தப்பட்டதுதான். ஆனால் இங்கே என்ன வருகிறது என்று சொன்னால், அதாவது இறை நேசர்கள், அல்லாஹுடைய அடியார்கள் என்று இருக்கிறார்களே, இறை நேசர்களுடைய விஷயத்தில் நோவினை செய்தல், அவங்களோட விஷயத்தில். இப்போ நாங்கள் இதுக்கு முந்தி பார்த்தோம், முஸ்லீம்கள் மூமின்கள் விஷயத்தில் அவர்களை நோவினை செய்தல், அவர்களை துன்புறுத்தல். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீமுக்கு சொன்ன வரை விளக்கணும் என்ன, முஸ்லீம் என்றா யாரு, ரசூலுல்லாஹ் என்ன எவ்வளோ அழகாக சொன்னாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதிஹி, முஸ்லீம் என்றால் அவனது நாவினாலும் அவனது கரத்தினாலும் பிற முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்றாங்களா, நிம்மதியாக இருக்கிறாங்களா, அவன் தான் முஸ்லீம். அவனோட நாவினால், அவனுடைய செயல்பாடுகளால் பிறருக்கு எந்த தொல்லையும் கிடையாது. அவங்க எல்லாம் அச்சமற்று வாழ்றாங்க, பயப்படாமல் என்ன செய்கிறாங்க, இவருடைய விஷயத்தில் நாம் அஞ்ச வேண்டியதில்லை, இவர் அப்படி தான் நாகரிகமாகத்தான் நடந்து கொள்வார். இப்படி எவர்கள் வாழ்கிறாங்களோ அப்போ அந்த மனிதர் தான் முஸ்லீம். ஆனால் அவருடைய நாவு, அவருடைய செயல்பாடுகளில் எப்பயும் பயத்தில் வாழ்கிறாங்க, இவன் என்னத்தை வாயத் திறந்தா என்னத்தை பேசுவானோ, எதை வெளிப்படுத்துவானோ, என்னுடைய செயல்பாடுகள் இப்படி அச்சத்தில் பயத்தில் இருந்தால் அவன் முஸ்லீம் கிடையாது. சூழ்நாங்க இங்கே அழகான விளக்கத்தை சொல்கிறாங்க, முஸ்லீம் என்றால் அவனுடைய நாவு, அவனுடைய செயல்பாடுகள் விஷயத்தில் பிற முஸ்லீம்கள் அச்சமற்ற என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் எமது செயல்பாடுகளை நாம் எப்போதும் ஆக்கிக் கொள்ள வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும். இதில் அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால், இதில் கவனிக்க வேண்டியது நல்லடியார்கள், சாலிஹீன்களுடைய விஷயத்தில், அதாவது வரம்பு மீறுவது, நோவினை செய்தல் என்பது இங்கே 54வது பெரும்பாவமாக இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. இதையும் நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இது முக்கியமான ஒரு பகுதி. இப்போ மூமின்கள் முஸ்லீம்கள் என்பவர்களில் வந்து இவங்க யாரு, அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர்களாக வரக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி, அல்லாஹு தஆலா கூறுவதா ஹதீஸுல் குதுசியில் இடம்பெறுகிறது, மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதந்துஹு பில் ஹர்ப், அதாவது எனது நேசரை எவன் பகைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு எதிராக நான் போரை அறிவிப்பு செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், எனது நேசன், எனது ஒரு நேசரை எவன் பகைத்துக் கொள்கிறானோ, விரோதித்துக் கொள்கிறானோ, அப்ப அவனுக்கு எதிராக நான் போரை அறிவிப்பு செய்கிறேன் என்பது நீங்கள் புகாரியிலே இந்த செய்தியை பார்க்கலாம். அப்ப எனவே அல்லாஹ் போரை அறிவிப்பு செய்கின்ற பாவங்கள்ல ஒன்று இது, அல்லாஹ் போரை அறிவிப்பு செய்யக்கூடிய பாவங்கள்ல இதுவும் ஒன்று, எது,
ரப்புடைய அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எதிராக செயல்படுவது, அவர்களை நோவினை செய்வது, அவர்களை என்ன செய்வது, துன்புறுத்துவது. எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த ஷியாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்கிறார்கள், நாளும் பொழுதும் யாரை துன்புறுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா நபித்தோழர்கள், சஹாபாக்கள், அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள், அதிலும் உன்னதமான தோழர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த பெயர்களை தங்களுடைய நாய்களுக்கெல்லாம் சூட்டியிருக்கிறார்கள். அப்ப இந்த அளவுக்கு என்னது, அதாவது ரப்பு ரப்பால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியார்கள், அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியார்கள். அப்ப இவர்களுக்கு எதிராக நாளும் பொழுதும் அவர்களை சபித்துக் கொண்டும் அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள் அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குர்ஆனின் மூலம் பரிசுத்தமான பெண் என்று சொன்னான். ஆனால் அந்த பரிசுத்தமான பெண்ணை ஒரு மோசமான நடத்தை உள்ள பெண் என்று சொல்கிறார்கள் என்றால் அப்ப எவ்வளவு ஒரு தைரியம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்ப குர்ஆன் உடைய இந்த வசனங்களை எல்லாம் நிராகரிக்கக்கூடிய நிலையில நாங்கள் பார்க்கிறோம். எங்க இந்த வழிகட்ட சாராரிடம், இந்த வழிகட்ட சாராருடைய வேலை என்ன, அவர்களுடைய கொள்கைகளில் ஒன்று யார சபிக்கிறது, நபித்தோழர்களை சபிப்பது என்பது அவர்களுடைய மிம்பர் மேடைகளிலும் அவர்களுடைய கொள்கையாக கொண்டு என்ன செய்கிறார்கள், செயல்படுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன், இந்த உம்மத்துடைய மூன்றாவது தலைவர், அதாவது ஃபித்னாவுடைய பாபை, குழப்பத்துடைய வாயிலை அடைத்துக் கொண்டிருந்தவர். அவரை வந்து அந்த எவன் கொன்றானோ, அந்த அபுல் உல்வல் மஜூசி, இவனுக்கு கபரை கட்டி இவனை வந்து அல்லாஹ்வுடைய நேசர்களில் ஒருவன் என்றும், அவன் முஷ்ரிக், அவன் நெருப்பு வணங்கி அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன் அல்ல, அப்போ அவனோட மறுமையில் எம்மை எழுப்புவாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்போ எடுத்து பாருங்க, அப்போ எந்த அளவு சஹாபாக்களின் மீது வெறுப்பு. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தனது அடியார்கள், தனது நேசர்கள் என்று அங்கே அடையாளப்படுத்தியவர்கள், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய நேசர்கள் என்று அடையாளப்படுத்தியவர்கள். இவர்களுடைய விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், இவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், சிறப்பிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய கண்ணியம் விஷயமாக எல்லாம் பின்னாடி தனி தலைப்பில் இருக்குது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நல்லடியார்கள் நல்லவர்களுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். சில பொழுதுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிலர் என்ன செய்யறாங்க, அவசரமாக வார்த்தைகளை வெளியிடுகிறார்கள், அவசரமாக எழுதுகிறார்கள். தங்களுடைய கொள்கைக்கு, தங்களுடைய இயக்கத்தை சார்ந்து இல்லை என்றால், தங்களுடைய இயக்கத்துக்குரியவர் இல்லை என்று சொன்னால் என்ன செய்யறாங்க, அவர்களை விமர்சிப்பதிலெல்லாம் அளவு கடந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்கிறோமா இல்லையா? அதுவும் என்னது, ரெண்டு பேருக்கு மத்தியில் நடக்குதா இல்லை, பகிரங்கமாக அனைவரும் பார்க்கக்கூடிய விதத்தில் சமூக வலைதளங்களில் எழுதப்படுது. எல்லோருக்கும் என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம், எல்லோருக்கும் அதை வாசிக்கலாம் என்ற அளவுக்கு யாரு பார்க்குறோமா இல்லையா? அப்ப என்னது, அவங்கள இயக்கத்தின் மீது உள்ள வெறியின் காரணத்தால் அந்த தன்னுடைய இயக்கம் சாராதவர்களை, அவர்கள் அறிஞர்களாக இருந்தாலும் மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள், மோசமாக எழுதக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, அப்ப இறை நேசர்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய அந்த அடியார்கள், இவர்களுடைய விஷயத்திலே ஒருவர் அவர்களை பகைத்துக் கொண்டு விரோதித்துக் கொண்டு செயல்படுவார் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக என்ன செய்கிறான், போரை அறிவிப்பு செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாம் அங்கே நீங்கள் ஹதீஸை முழுமையாக பார்க்கின்ற போது இதில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், இப்போ உதாரணமாக நாம் வந்து எதை தடுக்கின்றோம், எதற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறோம் என்றால் தர்காக்கள், தர்காக்களை வழிபடுவது, தர்காக்களுக்கு சென்று அங்கு பிரார்த்திப்பது, அவர்களுக்காக அறுத்து பழியிடுவது, அவர்களுக்காக நேர்ச்சை செய்வது, இதெல்லாம் இபாதத், இவைகள் இபாதத், இவைகள் வணக்கம். இந்த இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் செய்யப்பட வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இபாதத்துகள் நிறைவேற்றப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் மரணித்த பிறகு அவங்க அடக்கப்பட்டிருந்தாங்க, அங்கு போய் இந்த வணக்கங்களை எந்த ஒரு நபித்தோழரும் என்ன செய்யல, அங்கு போய் செய்யவில்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்தது. இபாதத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் செய்ய கூடாது அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கே நாம் இதை சொல்கின்ற போது இவங்க இந்த ஹதீஸை சொல்லி, எதை, அதாவது எனது நேசர்களை எவர்கள் பகைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போரை அறிவிப்பு செய்கிறேன் என்ற ஹதீஸை சொல்லி பார்த்தீர்களா? இவர்கள் அவுலியாக்களுக்கு எதிரானவர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எதிரானவர்கள் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது அப்படி அங்கே நடக்குது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அங்கு என்ன சொல்லப்படுது என்றால், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டிய ஒரு இபாதத் அங்கு செய்யப்படக்கூடாது. அது அப்படி செய்யப்படும் என்றால் அது ஷிர்க், அது நிரந்தர நரகத்துக்குரியது. அதை விட்டு மக்களை தடுக்கின்றோம், அதை விட்டு அதிலிருந்து மக்களை என்ன செய்கிறோம், நாம் காக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறோம். அப்ப எனவே இங்கே எமது நோக்கம் என்ன கிடையாது, நாம் இங்கு முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களையோ அல்லது மற்றவர்களையோ அவர்களை எதிர்ப்பது என்பதில் நமது அப்படி ஒரு நோக்கமே கிடையாது. அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் சிறந்த கூலிக்குரியவர்கள். அவர்கள் நல்லவர்களா இல்லையா, அவர்கள் இறை நேசர்களா இல்லையா என்று எமக்கு தெரியாது இல்லையா. அல்லாஹ் ஒருவனை நேசிக்கிறானா இல்லையா என்பது நமக்கு எப்படி தெரியும்? நாம் வெளிப்படையான செயல்களை வைத்து முடிவு செய்யலாம். ஒருவர் நாம் நல்லவர் கெட்டவர் என்பதை எப்படி முடிவு செய்யலாம்? வெளிப்படையான செயல்கள், அவருடைய வெளிப்படையான நடவடிக்கைகளை வைத்து தான் நாம் முடிவு செய்யலாமே தவிர, அவருடைய உள்ளத்தை யாருக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அந்த உள்ளம். அப்ப எனவே அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கிறான் என்பதும் அந்த அடியான் அல்லாஹுவை நேசிக்கிறான் என்பதும் அந்த இருவருக்கு மத்தியில் உள்ள ஒரு விஷயம். எனவே அதை வேறு யாருக்கும் என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், இறை நேசர்கள் என்பவர்கள் யார் என்றால் முத்தகீன்கள், தக்குவா உடையவர்கள் தான் இறை நேசர்கள். இப்ப ரசூலுல்லாஹ் தக்குவா எங்க இருக்குன்னு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்லும் போது அத் தக்குவா ஹாஹுனான்னு சொன்னார்கள். அவர்கள் தனது நெஞ்சின் பகுதி இந்த உள்ளம் இங்கே சைகை செய்து இதன் பக்கம் சைகை சொன்னார்கள், அத்தக்குவா ஆகுனா, தக்குவா இங்குதான் உள்ளது, தக்குவா இங்குதான் உள்ளது. அப்ப இங்கு உள்ள தக்குவாவை யாரும் அறிய முடியாது இல்லையா, அது அந்த அடியானுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இறை நேசர்கள் என்பவர்கள் அது அல்லாஹ் அந்த அடியானை நேசிப்பதும் அவன் அல்லாஹுவை நேசிப்பது என்பதும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு விஷயம். நாம் வெளிப்படையான செயல்களை வைத்துத்தான் நாம் தீர்மானிக்கலாம், முடிவு செய்யலாம். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கே நாம் எதை உங்களுக்கு விளக்குகிறோம் என்று சொன்னால், அதாவது தர்கா வழிபாடு கூடாது, அங்கு போய் நேர்த்திகள் செய்யக்கூடாது, அங்கு அறுத்து பலியிடக்கூடாது, அங்கு போய் பிரார்த்திக்க கூடாது, அங்கு போய் சுஜூ செய்யக்கூடாது, அதை வளம் வரக்கூடாது என்றால் இவர்கள் அவுளியாக்களை எதிர்க்கிறார்கள் என்ற வாதம் ஒரு பிழையான வாதம், எந்த ஒரு அர்த்தம் இல்லாத அர்த்தமற்ற வாதம். இங்கே சொல்லப்படுவது வணக்கம் இபாதத் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செலுத்தப்பட வேண்டும். அடுத்து நீங்க இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னா, இப்ப அவர்கள் இறை நேசர்களாக மாறினார்கள், எப்படி மாறினாங்க அவர்கள் இறை நேசர்களாக மாறினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் உத்தரவு அதற்குரிய வழி இந்த ஹதீஸ் மிக அழகாக சொல்கிறான். எப்படி சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அடியான் அதாவது என் பக்கம் நெருங்குவதை அல்லாஹ் எப்படி எதன் மூலம் விரும்புகிறான் என்றால், நான் எதை என் அடியார்கள் மீது கடமையாக்கினேனோ ஃபர்ளாக்கினேனோ அந்த வணக்கங்களை செய்வதன் மூலம் அவன் என் பக்கம் நெருங்குவதைத்தான் நான் விரும்புகிறேன். இப்ப நாங்க அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்றால் அதற்குரிய வழிமுறை என்ன என்று சொன்னால், யாராவது ஒரு ஷேகிட்ட போய் பையத்து வாங்குறது அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க சொன்னா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதுக்கு என்னது, யாராவது ஒரு ஷேகிட்ட போய் முறிது வாங்கிட்டோம்டா என்ன செஞ்சிடலாம், அப்படி அவர் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவாரு, இப்படி நினைக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல மிக தெளிவாக சொல்லப்படுது, ஹதீஸ முழுமையாக படிக்கிறதும் கிடையாது, இந்த பகுதியை மட்டும் தான் எடுத்துக்கொள்றது. ஹதீஸை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க மிக தெளிவாக என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், அல்லாஹ் அடியார்கள் மீது என்ன வணக்கங்களை கடமையாக்கினானோ, எந்தெந்த வணக்கங்களை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த வணக்கங்களின் மூலம் அவர்கள் என் பக்கம் நெருங்குவதைத்தான் நான் விரும்புகிறேன், அதன் மூலம் தான் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேணும். ஆனா இன்று நீங்க எடுத்து பாருங்க, அவங்களோட ஷேகுமார் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாரிஃபத் என்ற நிலையை, அந்த உயர்ந்த நிலையை, மெஞ்ஞானம் அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க தொழ தேவையில்ல, அவங்க என்ன செய்ய தேவையில்ல, இந்த தொழுகை இந்த கடமையெல்லாம் சாதாரண மக்களுக்குரியது, இது என்னது அந்த உயர்ந்த நிலை அடைந்தவர்களுக்கு இல்லை. ஆனால் ஹதீஸ் எப்படி சொல்லுது, ஹதீஸ் ஒரு பகுதி எடுத்துக்கிறாங்க, அந்த ஹதீஸுடைய பகுதி என்னது, ஃபர்லான அமல்கள் எவற்றை ஃபர்லாக்கினேனோ அதன் மூலம் என் பக்கம் நெருங்குவதை அவர்கள் நெருங்குவதைத்தான் நான் விரும்புகிறேன். அப்போ இவங்க ஃபர்தெல்லாம் உதறி தள்ளிவிட்டார்கள், அதெல்லாம் நமக்குரியதில்லை, அதெல்லாம் சாதாரண மக்களுக்குரியது. அப்ப ரசூலுல்லாஹ்னா சாதாரண மக்கள் தான் வருவாங்க இவங்களோட பார்வையில். ஏண்டா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த கடைசி தருவாய் நேரம் வரை அவங்க தொழுகை விட்டாங்களா? தொழுகை விடல. தொழுகை என்ன செஞ்சாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னா பாதங்கள் தரையிலே இழுபட, இரண்டு பேரு நபித்தோழர்களுடைய தோள்களில் கைகளை போட்டவர்களாக கூட்டு தொழுகைக்கு ஜமாத்துக்கு போறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஃபர்லை நிறைவேற்றினார்கள் கடைசி நேரம் வரை. அப்ப இப்படியான மார்க்கத்தில் இருந்து இவன் கொண்டு என்ன செய்யறாங்க, நேர்மாற்றமாக ஒரு நிலையை இவர்கள் கடைபிடிப்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டுமென்றால், நாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாக மாற வேண்டுமென்றால், அல்லாஹ் எவற்றை எம் மீது கடமையாக்கினானோ விதியாக்கினானோ அவற்றை நாம் முதலில் உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். அதில் எந்த குறையும் செய்யக்கூடாது. அடுத்து என்ன அல்லாஹ் சொல்கிறான், வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய, அடியான் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். எதன் மூலம், பின் நவாஃபில், உபரியான வணக்கங்களின் மூலம். ஃபர்லோடு நின்று விடாமல் உபரியான வணக்கங்களை அவன் செய்வதன் மூலம் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். அந்த நெருக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த நெருக்கம் அதிகரிக்குதுண்டா, அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான், அவன் கேட்கக்கூடிய காதாக, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, பிடிக்கும் கையாக, அவன் நடக்கும் காலாக, இப்படி அல்லாஹ் மாறிவிடுவதாக. சுபஹானல்லாஹ், அந்த அளவுக்கு அந்த அடியான் பாவங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றவனாக, பாவங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றவனாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்களையே செய்யக்கூடியவனாக அவன் மாறுகிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு என்ன, அந்த அடியான் பிரார்த்தித்தால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அவன் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த அளவுக்கு அவன் சிறப்புக்குரியவனாக அல்லாஹ்விடத்தில் மாறுகிறான். இந்த சிறப்பை பெறுவதற்குள்ள வழி ஒரே வழிதான், நன்றா புரிஞ்சுக்கோங்க. இந்த தரீக்காக்கள் சொல்வது போன்ற வழிகெட்ட வழி அல்ல. அவர்கள் சொல்லக்கூடிய வழி என்பது தெளிவான வழிகேடு. குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன வழி அல்ல. குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய வழி என்ன தெரியுமா, அல்லாஹ் எவற்றை எம் மீது கடமையாக்கினானோ அவற்றை உரிய முறையில் நிறைவேற்றுவதும், உபரியான வணக்கங்களிலே நாம் தொடர்ச்சியாக நாம் ஈடுபடுவதும் தான் அந்த நெருக்கத்தை பெற்றுத்தரும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பகுதியை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என சிலவங்களுக்கு இந்த அவுளியா வழி என்பதற்குரிய விளக்கம் சரியா தெரியாது. அவுளியாண்டா நேசர்கள், வழி என்றா நேசர். இதை நாங்கள் அவுளியா உள்ளான்னு சொல்லும் போது இறை நேசர்கள், அவுளியாவு ஷைத்தான் என்றும் குர்ஆன் சொல்லுது, ஷைத்தானின் நேசர்கள். அந்த வார்த்தை என்பது அதோடு சேர்த்தும் பயன்படுத்தப்படுது, ஷைத்தானின் நேசர்கள் என்று. அப்ப எனவே நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் இந்த நேசர்கள் என்பவர்கள், அந்த நேசம் கிடைப்பதற்குரிய வழியை குர்ஆனும் சுன்னாவும் மிக தெளிவாக சொல்லியிருக்குது. அந்த வழியில்தான் அந்த நேசத்தை நாம் பெற வேண்டும். அடுத்த என்ன, நாம் நல்ல மக்கள், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய மக்கள் நாம் காணுகின்றோம். நல்ல மக்களாக வாழ்றாங்க, இபாதத்தில் பேணுதலாக இருக்கிறாங்க, மற்ற மார்க்க விஷயங்களில் பேணுதலாக இருக்கிறாங்க. நாங்கள் நல்ல மனிதர்களாக அவர்களை காண்கிறோம். அவர்களை நாங்கள் துன்புறுத்தக்கூடாது, அவர்களை நாங்கள் வேதனைப்படுத்தக்கூடாது. ஏன், அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக போரை என்ன செய்திருக்கிறான், அறிவிப்பு செய்திருக்கிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நீங்கள் ஒரு செய்தியை பாருங்கள். அதாவது அபு சுஃபியான் இவர்கள் ரழியல்லாஹு அன்ஹு மக்கா வெற்றிக்கு பிறகு என்ன செய்தார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுகிறார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு நிகழ்வு, அதாவது சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அதே போன்று சுஹைப் ரழியல்லாஹு அன்ஹு, பிலால் ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இவங்கெல்லாம் இவரை வந்து கடந்து வருகிறார்கள். இவரை கடந்து வரும்போது அப்ப அந்த நேரத்தில் என்ன இவங்க சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய பகைவனாக எதிரியாக இருக்கக்கூடிய இவருடைய இவனுடைய கழுத்தை இன்னும் வாள்கள் பதம் பார்க்கவில்லையே என்ற ஒரு அப்படி சொல்றாங்க, வாள்கள் இன்னும் பதம் பார்க்கவில்லையே அப்படி என்று சொல்கிறார்கள். அவை இந்த வார்த்தையை யாரு கேட்கிறாங்கடா, இது அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் கேட்குது, இப்படி சொல்ற வார்த்தை அவர்களுக்கு கேட்குது. கேட்கும் போது அப்ப அவர்கள் அவங்க சொல்றாங்க, அத்த குலூன ஹாதா, நீங்க வந்து குறைசிகளுடைய தலைவர், குறைசிகளுடைய தலைவர், குறைசிகளின் வந்து முக்கியமான பிரமுகர், இவருடைய விஷயத்திலா இந்த வார்த்தைகளை சொன்னீர்கள் அப்படி கேட்கிறாங்க, அப்படி சொன்னாங்க. இதை சொன்னதன் பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சுபஹானல்லாஹ் பாருங்க, இதை வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிட்ட சொல்றாங்க. அவங்க வந்து இந்த வார்த்தைகளை நான் இப்படி சொல்லிட்டேன் யா ரசூலல்லாஹ், அவங்க இப்படி சொல்றாங்க, அதாவது அபூ சுஃபியானுடைய கழுத்தை இன்னும், அந்த எதிரியுடைய கழுத்தை இன்னும் வாள்கள் பதம் பார்க்கவில்லை என்று சொன்னாங்க. அந்த மூவரும் சொன்னார்கள், அந்த நேரத்தில் நான் இப்படி சொன்னேன், நீங்கள் குறைசிகளுடைய தலைவர் விஷயத்தில் இப்படி பேசுகிறீர்கள் என்று சொல்லி நான் சொன்னேன் என்று வந்து என்ன செய்யறாங்க, உடனே அல்லாஹ்வுடைய ரசூலிட்ட சொல்றாங்க. சுபஹானல்லாஹ் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு முஹாசபா, சுய பரிசோதனை. எதில்? தான் பயன்படுத்திய வார்த்தைகள், தான் வெளிப்படுத்திய வார்த்தைகள் இது சரியா, இந்த வார்த்தைகள் அப்படி யோசிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அந்த வார்த்தைகள் சரியானதா அப்படின்னு உடனே அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட வராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் இப்படி சொல்லிவிட்டேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லஅல்லக, அதாவது அகலப்தஹும், நீங்க வந்து அவர்களை கோபிக்க செய்து விட்டீர்கள் போலும். யாரு என்றால் அந்த மூவர், அவங்க மூவரும் யாரு என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு முன்னால் எடுத்தீங்கன்னா அதுல வந்து மூவரும் அடிமைகளாகத்தான் இருந்து என்ன செஞ்சாங்க, அவர்கள் இந்த தீனுக்காக மிகப்பெரிய தியாகங்கள் செய்தவர்கள். இஸ்லாத்துக்கு முன்னால் அவங்க அடிமைகளாக இருந்தாலும் யாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, அவர்களை நீங்கள் கோபத்துக்குள்ளாக்கி விட்டீர்கள் போலும் என்று சொல்லி சொல்றாங்க. அவர்கள் கோபித்தால் அல்லாஹ் கோபிக்கிறான், அவர்கள் கோபித்தால் யார் கோபிக்கிறான், அல்லாஹ் கோபிக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உடனே என்ன செய்றாரு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அங்க வராங்க, அந்த மூவரிடமும் வந்து சொல்கிறார்கள், அதாவது நான் உங்களை இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வேதனையை உருவாக்கி விட்டேனா, உங்களுக்கு கோபம் ஏற்பட்டுச்சா என்று சொல்லி உடனே வந்து கேட்கிறாங்க. கேட்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை எமது சகோதரரே, இல்லை அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்போ எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க யாரு, அந்த சஹாபா அவங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலை என்னது, அவங்க மிக உயர்ந்தவர்கள் அப்படிதானே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அடுத்தது யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன் அவர்கள். ஏனைய தோழர்களோடு ஒப்பிட்டீங்கன்னா அவங்க மிக உயர்ந்தவர்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோழர்களுடைய உள்ளத்தை கூட என்ன செய்யக்கூடாது, இந்த வார்த்தைகள் நோவினை செய்திருந்தால் அதன் மூலம் அல்லாஹ் கோபிக்கிறான், அல்லாஹ் கோபிக்கிறான் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியை நீங்க முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் இதை பார்க்கலாம். எனவே நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வெளிப்படையான உலக ஆடம்பரங்கள், உலக வந்து ஒருவர் இருக்க வகிக்கக்கூடிய பதவிகள், இவைகளை வைத்தெல்லாம் இவைகள் தீர்மானிக்கப்பட மாட்டார். ரப்பிடத்தில் தீர்மானிக்கப்படுவதெல்லாம் தக்வா, இறையச்சம். அவர் ஏழ்மையில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், அவர் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவராக இருக்கலாம், அவர் வந்து தக்வா உடையவர் என்றால் அவர்தான் சிறந்தவர். எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அதாவது சிலர்கள் அவங்களோட வந்து தோற்றம் எளிமையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களோட தோற்றம் என்னது, எளிமையான தோற்றமாக இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியெல்லாம் என்னது, அவங்களோட வறுமை எளிமை என்பது காட்சி அளிக்கும். அதே போன்று அவர்களுக்காக வீடுகளுடைய வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது, அவங்களுக்கு என்ன செய்யாது, வீட்டுகளுடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட மாட்டாது. ஏன்னா அந்த அளவுக்கு சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்காது. ஆனாலும் லவ் அக்ஸம அலல்லாஹ், அவர்கள் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு ஒன்றை சொல்வார்கள் என்றால் அல்லாஹ் அதை அவர்களுக்கு நிறைவேற்றி வைப்பான், அல்லாஹ் அவர்களுக்கு அதை நிறைவேற்றி வைப்பான். அப்ப இந்த ஹதீஸ் உங்களுக்கு நமக்கு எதை சொல்லித்தருது, அதாவது மக்களுடைய பார்வையில் அவங்க எந்த ஒரு சிறப்பும் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஏழ்மையில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம், வறுமையில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்களுக்காக அவருடைய பேச்சுக்கு சமூகத்தில் ஒரு கண்ணியம் பெரிதாக இருக்காமல் இருக்கலாம், ஆனாலும் ரப்பிடத்தில் அவர்கள் சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சிறந்தவர்கள். அப்ப இதை நாங்கள் என்ன செய்யணும், இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னா, உங்களுக்கு சுவர்க்கத்துக்குரியவர்களை அறிவித்து தரட்டுமா. அவங்க யாரு, அவங்க ஏழ்மையில வறுமையில அந்த எளிமையான தோற்றத்தில் உள்ளவங்க தான் சொர்க்கத்துக்குரியவங்க. அவங்க அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒன்றை சொன்னால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைப்பான். நரகத்துக்குரியவர்கள் யாரு, ஆணவம் கொண்டவர்கள், பெருமை பிடித்தவர்கள், கர்வம் கொண்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முஸ்லிமில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையிலே நாம் இறை நேசர்கள், அல்லாஹுடைய இறை நேசர்கள், அவர்களுடைய விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்லா ஸலாத்த ஸுப்ஹ், எவர் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ, ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கிறார். அந்த பாதுகாப்பை யாரும் இல்லாமலாக்க கூடாது. அவர் யாரை பாதுகாப்பில் இருக்கிறாரு, ஃபஜ்ரை நிறைவேற்றியவர், ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றியவர், ரப்புடைய பொறுப்பில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். அந்த பாதுகாப்புக்கு எவரும் என்ன செய்யக்கூடாது, பங்கம் விளைவிக்க கூடாது. சுபஹானல்லாஹ், அப்படி செய்வார் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் நரகத்தில் தூக்கி எறிவான். இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவாக இருக்கு, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், அப்ப இது ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றியவருக்குரிய சிறப்பு என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அவனுடைய நேசர்கள் விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த பகுதி என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. எனவே நாம் நமது வார்த்தைகளால், நமது செயல்பாடுகளால், நமது அசைவுகளால், நமது பாவனைகளால் பிறரை துன்புறுத்தாத உண்மையான முஸ்லீம்களாக வாழ்வோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.